அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 22 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் இடஒதுக்கீடு கேட்டு ஜாட் சமூகத்தினர் நடத்தும் போராட்டங்கள் எழுப்பியுள்ள கேள்விகள்.
மாநில அரசு இது போன்று சேர்ப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது, ஆனால் அது 50% உட்பட்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் அது அவ்வாறு செய்வது சரியா தவறா என்பதை ஒரு தீர்மானமாக உச்ச நீதிமன்றம் இதுவரை முடிவு அறிவிக்கவில்லை.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரத்தின் தற்போதைய நிலை. இலங்கையில் தமிழ் கைதிகள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்துள்ளது பற்றிய செய்தி.
இந்த மாதம் 2009 5 18 அன்று முள்ளிவாய்க்கால வச்சு கைது செய்யப்பட்டு தற்பொழுது அன்றாவரம் சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்.
முஸ்லிம்களுக்கு தனி மாகாணம் வேண்டும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பசீர் ஜெகுதாவுத்து முன்வைத்திருக்கின்ற கோரிக்கை.
இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தேச்சியாக இந்த விஷயங்களை தமிழர்களுக்காக தங்களுடைய அரசியல் அபிலாசம் நிறைவேற்றுவதற்காக சொல்கிறது. அப்படி நாங்களும் அந்த கோரிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கிறது.
மற்றும் விளையாட்டு அரங்கம் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
இந்திய தலைநகர் டெல்லிக்கு தண்ணீர் விநியோகம் செய்யும் முக்கிய கால்வாய் ஆர்ப்பாட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டதையடுத்து அங்கு 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்றனர் என அந்நகரைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
It's quite a serious problem that 2/3 of Delhi is affected because of short supply of water.
டெல்லிக்கு அதிக அளவில் நீர் விநியோகம் செய்யும் முனா கால்வாயை இராணுவத்தினர் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் கால்வாயில் திருத்தப் பணிகள் முன்னெடுக்க வேண்டியுள்ளமையினால் தண்ணீர் விநியோகம் வளமைக்கு திரும்ப சில நாட்கள் எடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியை அண்டியுள்ள ஹரியானா மாகாணத்தில் உள்ள ஜாட் சமூகத்தினர் தமது தொழிலுக்கான உத்தரவாதத்தை வழங்கக்கோரி நடத்திய ஆர்ப்பாட்டங்களின் போது டெல்லிக்கான தண்ணீர் விநியோகம் தடைபட்டது. தமது கோரிக்கை தொடர்பில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தியதாக அதற்கு தலைமை தாங்கியவர் தெரிவித்துள்ளார். அங்கு தற்போது வரை 16 உயிரிழந்துள்ளதுடன் 100 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். தண்ணீர் நெருக்கடி காரணமாக டெல்லியில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டுள்ளன.
இந்திய நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீர் பகுதியில் இருக்கும் பயிற்சி நிலையம் ஒன்றை ஏராளமான ஆயுதங்களுடன் ஆக்கிரமித்திருந்த தீவிரவாதிகளை கொன்றுள்ளதாக இந்திய பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். 3 இடம்பெற்ற இந்த முற்றுகை போராட்டம் முடிவிற்கு வந்துள்ளது என காவல்துறை துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். ராணுவ தொடரணியொன்றின் மீது தாக்குதல் நடத்திய பிறகு தலைநகர் ஸ்ரீநகருக்கு அருகில் இருக்கும் பாம்போர் நகரில் உள்ள அந்த கட்டடத்தில் தீவிரவாதிகள் தங்கியிருந்தனர். அந்த கட்டடத்தை மீண்டும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர எடுக்கப்பட்ட தோல்வியடைந்த முயற்சியில் குறைந்தது 5 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தனர். நேற்று அந்த பகுதியில் கூடியிருந்த 100 பிரிவினை ஆதரவு இளைஞர்களை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தனர்.
ஏமனில் செயற்பட்டு வரும் சவுதி அரேபிய தலைமையிலான கூட்டுப்படையினர் அல்கொய்தா தீவிரவாதிகளுடன் இணைந்து போரிட்டு வருகின்றனர் என்பதை பிபிசி கண்டறிந்துள்ளது. ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுடன் போரிட்டு வரும் ஏமன் அரசுக்கு ஆதரவாக பல அரபு நாடுகளையும் சேர்ந்த படைகளை கொண்டு இந்த கூட்டுப்படை செயற்பட்டு வருகிறது. டாயிஸ் நகரில் உள்ள முன்னரங்க பகுதிக்கு சென்ற பிபிசி செய்தியாளர் சவுதி அரேபிய படையினரும் அல்கொய்தா தீவிரவாதிகளும் இணைந்து ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிட்டு வருவதை கண்டுள்ளார்.
Al-Qaeda and the AQAP as an Al-Qaeda in the Arabian Peninsula.
தெற்கு ஏமனில் அல்கொய்தாவின் பிரசன்னம் நீண்ட காலமாக காணப்படுகிறது. சுனி முஸ்லிம் ஆதரவாளர்களான இவர்கள் சியா கிளர்ச்சியாளர்களை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர்.
குடியேறிகளை கடத்துபவர்களை கையாள்வதற்கென ஐரோப்பிய காவல்துறையான ஈரோபோல் ஒரு புதிய பிரிவை ஹேக்கில் ஆரம்பித்துள்ளது. ஐரோப்பா முழுவதுமாக குடியேறிகளை கடத்துவதில் ஈடுபட்டுள்ள வலையமைப்பை இல்லாது செய்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு உதவுவதற்கென இந்த பிரிவு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஐரோப்பாவிற்குள் வந்திருந்த அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஒவ்வொரு 10 9 ஐரோப்பாவிற்கான பயணம் குற்றக்கடத்தல் வலையமைப்பினரால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்ததாக ஈரோபோல் இயக்குநர் ராப் தெரிவித்தார்.
சீனாவில் பொருளாதார வளர்ச்சி குறைந்து வருகின்றமையினால் வரும் காலத்தில் ஸ்திரமற்ற பொருளாதாரத்திற்கான சூழல் ஏற்படும் என HSBC எதிர்வு கூறியுள்ளது. ஆனால் சீனாவின் பொருளாதாரம் அதிக வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளமையினால் அதற்கு உலக பொருளாதாரத்திற்கு இன்னமும் பங்களிப்பு வழங்க முடியும் என்பதை தான் எதிர்பார்ப்பதாக வங்கியின் தலைவர் டக்ளஸ் ஃபிளின் தெரிவித்துள்ளார்.
கம்போடியாவிற்கு 3 நாள் பயணமாக செல்லும் தாய்லாந்து இளவரசியின் தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக 40,000 டாலர் செலவில் கழிப்பறையொன்று கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏரியொன்றிற்கு அருகே சிறப்பாக கட்டப்பட்ட குளிர்ச்சியூட்டப்பட்ட கட்டடம் ஒன்றில் இந்த கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கம்போடியாவில் 60 லட்சம் மக்கள் சுத்தமான குடிநீர் மற்றும் அடிப்படை கழிப்பறை வசதிகளின்றி வாழ்கின்றனர் என ஐநா தெரிவித்துள்ளது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். வட இந்திய மாநிலமான ஹரியானாவில் உள்ள செல்வாக்குமிக்க ஜாட் சமூகத்தினர் தங்களுக்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசு வேலையிடங்களிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு வழங்கும் வண்ணம் தங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரி கடந்த சில நாட்களாக நடத்தி வரும் போராட்டம் வன்முறையாக வெடித்திருக்கிறது. பற்றிய செய்திகளை தொடர்ந்து தமிழோசையில் கேட்டு வருகிறீர்கள். இன்று மத்திய அரசு இந்த சமூகத்தினரை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை அளிக்கும் என்றும் அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறது. ஏற்கனவே இந்த சமூகத்தினரை முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததை இந்திய உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்த பின்னணியில் பாஜக அரசின் தற்போதைய முடிவுக்கு சட்ட ரீதியான வலி இருக்குமா என்று டெல்லியில் உள்ள சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால், அப்பொழுது மத்திய அரசு 27% பிற்படுத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்துள்ளது. அந்த 27% உட்பட்டு இந்த ஜாட் இனத்தரையும் அந்த ஓபிசி லிஸ்ட சேர்ப்பதாக மார்ச் 2014 தேர்தலுக்கு முன்னுமே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக ரிட் பெட்டிஷன் மூலமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஏற்கனவே இந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பவர்கள் இந்த ஜாட் பிரிவினருக்கு ஓபிசி அந்தஸ்து அளித்தால் ஏற்கனவே எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சதவிகிதத்தில் குறைந்துவிடும், எனவே அவர்களை பிற்படுத்த பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்று அவர்களும் மனு கொடுத்தனர். இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. இந்த விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது பிஜேபி அரசு, அதாவது என்டிஏ அரசு நரேந்திர மோடி தலைமையில் அப்பொழுது பதவியேற்றது. அவர்களும் இந்த சென்ற யூபிஏ அரசு என்ன கொள்கை பின்பற்றியதோ அதையே இவர்களும் தொடர்ந்து பின்பற்றினார்கள். அதாவது இது போன்ற பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது, அந்த உரிமையில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்று வாதிடப்பட்டது. அப்பொழுது முக்கியமாக உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை வெளியிட்டது. அதாவது நீங்க பிற்படுத்தோர் கமிஷன் என்று இருக்கிறது, அந்த கமிஷனின் பரிந்துரையின் பேரில்தான் ஒருவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களா இல்லையா என்பதை அந்த பட்டியலில் சேர்க்க வேண்டும். இந்த ஜாட் இனத்தரை பொறுத்தவரையில் அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்பவர்கள் இவர்கள் பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்ப்பதற்கான முகாந்திரம் இல்லை என்று அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் மத்திய அரசு எவ்வாறு அந்த அறிக்கையை புறக்கணித்து விட்டு இவர்களை இந்த பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்கலாம், எனவே இது முறையற்ற செயல், இது அரசியல் காரணங்களுக்காக இது கொண்டு வரப்பட்ட ஒரு முயற்சி, எனவே இந்த அறிவிப்பை ரத்து செய்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை வெளியிட்டது சென்ற ஆண்டு.
இப்பொழுது இந்த சூழலில்
வழக்கு இந்த சமயத்தில், ஆனால் இதுவரை ஒரு மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்க்கலாமா கூடாதா என்பதை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் இதுவரை நேரடியாக எந்த விதமான தீர்ப்பும் வழங்கப்படவில்லை.
சரி, ஆனால் மாநில அரசு விஷயத்தில் அந்த மாதிரி சொல்லப்படாவிட்டாலும் கூட மாநிலங்களிலே ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றுக்கும், எல்லா சமூகங்களுக்கும், அதாவது தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு என்பது 50% தாண்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்திரா சஹானி வழக்கிலே சொல்லியிருக்கிறது அல்லவா?
ஆமாம். ஆனால் அந்த தற்போது ஒரு சமூகத்தவரை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்ப்பதா என்பது மாநில அரசு முடிவு செய்யப்படுமே, ஆனால் அந்த முடிவு ஒட்டுமொத்தமாக 50% உட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தெளிவுபடுத்தியுள்ளது. எனவே அவ்வாறு அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் சேர்க்கப்பட்டால் அது அந்த 50% உட்பட்டு இருந்தால் அதை சேர்க்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ஆனால் அதற்கு பல்வேறு காரணங்களை கூறியுள்ளது எவ்வாறு அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று. உதாரணமாக ஆந்திர பிரதேசில் இந்த அவர்கள் முஸ்லீம்களுக்கு தனியாக 4% இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுவும் அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டது. ஆனால் அது ஆந்திர பிரதேஷ் உயர்நீதிமன்றம் அவ்வாறு சேர்த்தது தவறு என்று அந்த அறிவிப்பை ரத்து செய்தது. அதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. அது அரசியல் சாசன பெஞ்சிற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆந்திர பிரதேஷ் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியானது என்றுதான் அவர்கள் பூர்வாங்க கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மாநில அரசு இது போன்று சேர்ப்பதற்கு முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் அது 50% உட்பட்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் அது அவ்வாறு செய்வது சரியா தவறா என்பதை ஒரு தீர்மானமாக உச்ச நீதிமன்றம் இதுவரை முடிவு அறிவிக்கவில்லை.
சரி, ஆனால் இப்போ இந்த நீங்க சொன்னீர்கள், இந்த மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது 50% இருக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டிலே 69% தொடர்ந்து இருந்து கொண்டேதான இருக்கிறது.
அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. அந்த வழக்கை இன்னும் உச்சநீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவே இல்லை.
தில்லியைச் சேர்ந்த சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன். தேச துரோக குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கின்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் 5 தலைமறைவாகியிருந்ததாக கருதப்பட்ட நிலையில் அவர்கள் நேற்றிரவு மீண்டும் பல்கலைக்கழக வளாகத்துக்கு திரும்பி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலதிக தகவல்களுடன் ஜெயக்குமார்.
இந்தியாவில் தேசவிரோத குற்ற வழக்கின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணவ அமைப்பினர் விவகாரம் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள டில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் உயர்மட்ட அதிகாரிகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நாட்டிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களில் உமர் காலித், ஆனந்த் பிரகாஷ் நாராயண், அசுடோஷ் குமார், ரமா நாகா மற்றும் அனிர்பன் பட்டாச்சாரியா ஆகிய 5 தேடி வந்தனர். 2 எங்கே இருக்கிறார்கள் என்கிற தகவல் இல்லாமல் இருந்த இந்த 5 தற்போது பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள் தென்படுவதாக உள்ளூர் ஊடக செய்திகள் உறுதி செய்துள்ளன. இந்த பல்கலைக்கழகத்தின் வாயில் அருகே டில்லி காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அந்த 5 கைது செய்ய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த காரணத்திற்காகவே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் உயர்மட்ட அதிகாரிகளின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் மற்றும் ஆசிரியர்கள் அமைப்பினர் தரப்பில் இந்த 5 ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே பல்கலைக்கழக வளாகத்திற்குள் திரும்பியுள்ள 5 ஒருவரான உமர் காலித் மாணவர்கள் மத்தியில் பேசிய போது, நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாக உள்ளோம், இன்றைய காலகட்டத்தில் சிறப்பான சிந்தனை திறன் கொண்டிருந்தாலே அது தேச விரோத குற்றமாக கருதப்படுகிறது என்றும், அதனால் எளிதில் எங்கள் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறிவிட முடிகின்றது என்றும் கூறினார். நாங்கள் காவல்துறையினருக்கு அஞ்சு ஒளிந்து ஓடவில்லை. ஒரு பெரிய கூட்டமே எங்கள் மீது தாக்குதல் நடத்த தீவிரம் காட்டி வருகிறது. இருந்தபோதும் நாங்களாக காவல்துறையினரிடம் சென்று சரணடைய மாட்டோம் என்றும், அதே சமயம் அவர்கள் எங்களை கைது செய்ய முற்படும் போது அவர்களை தடுக்கவும் மாட்டோம் என்றும் அந்த 5 தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று டெல்லி துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கிடம் விவரித்துள்ள காவல்துறை ஆணையர் BS பாசி, அந்த மாணவர்கள் உண்மையாகவே குற்றமற்றவர்கள் என்றால் அதை அவர்கள் உரிய முறையில்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதே விவகாரம் தொடர்பான விவாதங்களை நாடாளுமன்றத்தில் நடத்தவும் மத்திய அரசு இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒப்புக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மாணவர் உமர் காலித்தின் தந்தை செய்தியாளர்களிடம் பேசிய போது, என் மகன் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற ஒரே காரணத்தால் தான் இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் என்று குறை கூறியிருந்தார். இந்திய நாடாளுமன்றம் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டில் அப்சல் குருவுக்கு மரண தண்டனை விதித்தது தவறு என்று கூறி கண்டன கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு வந்த நிலையில் மாணவர் அமைப்பு தலைவர் கன்கையா குமார் தேச துரோக குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மற்ற 5 இதே விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. தமிழகம் கும்பகோணத்தில் 12 ஒருமுறை நடக்கும் மகாமக திருவிழா இன்று நிறைவடைந்திருக்கிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நடுவே நடந்த இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான இந்துக்கள் பங்கெடுத்திருந்தனர். இதுதொடர்பான குறிப்புடன் மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் 12 ஒருமுறை கொண்டாடப்படும் மகாமகம் பண்டிகையின் இறுதி நாளான தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று திங்கட்கிழமை பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்த மகாமகம் நிகழ்வின் போது மனித வெடிகுண்டு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக தமிழக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். முன்னரும் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நடைபெற்ற மகாமகம் நிகழ்வின் போது அவரது தோழி சசிகலாவுடன் வந்திருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த சமயத்தில்தான் புனித நீராடிய பக்தர்களில் 48 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். இதன் பின்னரே மகாமகம் பண்டிகையின் போது ஜெயலலிதா உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற அழுத்தங்களை அரசியல் கட்சிகள் கொடுக்க துவங்கியிருந்தன. இந்த காரணங்களால் மகாமகம் பண்டிகையின் பாதுகாப்பு அம்சங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளுக்கும் மக்களின் நலம் சார்ந்த மருத்துவம் சுகாதாரம் போன்ற விவகாரங்களிலும் அதிக அக்கறை காட்டப்பட்டிருந்தது.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சிறைகளில் நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளை விடுதலை செய்வதாக அரசாங்கம் அளித்திருந்த வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி அனுராதபுரம் சிறையில் உள்ள தமிழ் கைதிகள் சிலர் மீண்டும் உண்ணாவிரதப் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இது தொடர்பான குறிப்பினுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் இருவர் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என கோரி இன்று உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய மதியரசன் சுலேஷன் மற்றும் நாவலப்பட்டியை சொந்த இடமாக கொண்ட 25 வயதுடைய கணேசன் தர்ஷன் ஆகிய இருவருமே இவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
இந்த மகன் மதியரசன் சுலாக்சன் இப்ப 2009 ஆண்டு 5 18 தேதி அன்று முள்ளிவாய்க்கால வச்சு கைது செய்யப்பட்டு தற்பொழுது அன்றாவரம் சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இவற்ற வழக்கு நீடிக்கப்பட்டு வருகின்றது. அதுக்கு காரணம் குற்றப்பத்திரிகை சாக செய்யப்பட்டு பின்பு குற்றப்பத்திரிகை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி திரும்பி பட்டது. இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக அவர் ஜனாதிபதிக்கும் சட்டமாதிபருக்கும் ஒரு கடிதம் எழுதி என்னை அனுப்ப சொன்னவர். அது பவனியாக்கு வழக்குக்கு கொண்டு வரப்பட்ட போதுதான் இதை நான் கூறினார். இந்த 10 தேதி நான் கடிதம் எழுதி போட்டும் ஒரு விதமான பதிலும் அவருக்கும் எங்களுக்கும் கிடைக்காத பட்சத்தில் அவர் இன்றிலிருந்து 22 தேதியிலிருந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். தனக்கு ஒரு நிறைவான பதில் கிடைக்காத பட்சத்தில் தொடர்ந்து இருக்க போறதாக கூறியுள்ளார்
என சுலட்சணின் தாயாராகிய மதியரசன் புஷ்பமாலா அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என தெரிவித்துள்ள சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தினி அவர்கள் 2 தமிழ் கைதிகள் அனுராதபுரம் சிறைச்சாலையில் உணவு உண்ணாதிருப்பதாக கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் காவல்துறையினருக்கும் சம்பந்தப்பட்ட சட்டம் அதிபர்த்தனைக்கள் அதிகாரிகளுக்கும் அறிவித்திருப்பதாகவும் அவர் பிபிசியிடம் பேசிய போது தெரிவித்திருக்கின்றார். இந்த உண்ணாவிரதம் குறித்து தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக கொழும்பிலிருந்து செயற்பட்டு வருகின்ற அருட்தந்தை சக்திவேல் அவர்களிடம் கேட்டேன்.
அரசியல் கைதிகள் கடந்த அக்டோபர் மாதத்தில் தங்கள் விடுதலைக்காக உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குறுதிகளும் பிசுக்கு போய்விட்டன. இப்போது நாளைய தினத்திலே பாராளுமன்றத்திலே விசேட ஒத்திவைக்கப்பட்ட பிரதிநிதியாக அரசியல் கைதிகளுடைய விடயம் தொடர்பாகவும் காணாமல் போன தொடர்பாகவும் கதைக்கப்படவிருக்கின்ற நேரத்திலே அனுராபுரத்தில் 2 அரசியல் கைதிகள் உண்ணாவிரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மிகச்சிறு சிறைச்சாலை இருக்கின்ற அரசியல் கைதிகளும் கூட ஏமாந்த நிலையில இப்போது இருக்கின்றார்கள். இப்போது இவர்களுக்காக விசேட நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசேட நீதிமன்றத்தினுடைய செயற்பாடும் சாதாரண நீதிமன்றத்துடைய செயற்பாடாகத்தான் இருக்கின்றதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். அவர்களிலே குறிப்பாக நீதவான் நீதிமன்றத்திலே வழக்கு தொடராமல் இருக்கின்ற 14 அரசியல் கைதிகள் நாளை இரவு உண்ணாவிரத்தை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். நாளை பாராளுமன்றத்திலே இவர்களுக்கு சரியான முடிவு கிடைக்கவில்லை என்றால் இவர்கள் விடுதலை தொடர்பாக ஏனைய சிறை கைதிகளும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். தங்களுக்கு விடுதலை வேண்டி நாளைய தினம் இரவிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிப்பு போவதாக அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள்
என்றார் அருட்தந்தை சக்திவேல் அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது. இலங்கையில் புதிய அரசியலமைப்பு உருவாகும் போது முஸ்லிம்களுக்கென்று தனியான மாகாண அலகு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பசீர் சேகுதாவுத் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இப்போது இந்த கோரிக்கை வைக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி அவரிடமே கேட்டேன்.
இப்பொழுதுதான் உண்மையாக இலங்கையின் யாப்பிலே அரசியல் யாப்பிலே மாற்றம் கொண்டு வருவதற்கான பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான பேச்சுகள் இடம்பெறுகிற போது முஸ்லிம்களுடைய அரசியல் அபிலாசை என்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஊடாக முன்வைக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கான தனியலகு என்பதுதான். அந்த அபிலாசையை நினைவூட்டாமல் அல்லது பேச்சுவார்த்தையில் அரசியல் முன்னெடுப்புகளில் அதனை மக்கள் முன்னிலையில் கொண்டு செல்லாமல் அதனை மறக்கடிக்க செய்வது நம் உண்மையாகவே முஸ்லிம் காங்கிரஸ் தோற்றம் பெற்றதற்குரிய உண்மையான நோக்கத்தை அது பாடுடைய செய்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நான் அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறேன்.
தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு இணக்கப்பாட்டுக்கு அண்மையில் வந்திருந்தது. இது தொடர்பான பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வந்திருந்தது. ஆனால் இப்படியான கோரிக்கை கட்சியின் அதிகாரப்பூர்வ முடிவாக வந்திருக்கிறதா அல்லது நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் முன்வைத்திருக்கிறீர்களா?
நான் தனிப்பட்ட ரீதியில் முன்வைக்கிறேன். கட்சியின் தவிசாளராக கட்சியின் கருத்தாக தான் முன் சொல்லியிருக்கிறேன். கட்சியின் கருத்து என்பதை நாங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு முன்னோடியாகவே இந்த கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன்.
தனியான அலகு அல்லது முஸ்லிம் மாகாணம் என்ற உங்களுடைய கோரிக்கை குறிப்பாக எந்த பிராந்தியத்தை வலியுறுத்துகிறது?
எந்த அடிப்படையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனி மாகாணத்தை முன்வைத்ததோ, அதாவது வடகிழக்கு மாகாணத்திலே நிலத்தொடர்பற்ற அடிப்படையிலே முஸ்லிம்களுக்கான மாகாணம் அமைய வேண்டும். முஸ்லிம்களுக்கான மாகாணம் என்பது முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட மாகாணம் ஒன்றும் மிக முக்கிய தேவையாக முஸ்லிம்களுடைய அரசியலில் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்றுதான் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களுடைய அபிலாசை என்பது வடகிழக்கு இணைந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அழகு என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. எந்த விஷயம் வந்தாலும் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்வது என்பதில் பெரிய இழுபறிகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அழகு என்பதில் தான் இழுபறிகள் வரும். ஆகவே அந்த அழகு என்பதை முஸ்லிம்கள் கைவிடுவது என்பது தமிழருடைய அழகுக்கும் பிரச்சனையான விஷயம் என்பதை முன்னுணர்ந்து நான் சொல்லியிருக்கிறேன்.
கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக ஒரு உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார். அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் உங்களுடைய கட்சி முக்கிய பங்களிப்பு செலுத்துகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தனியான ஒரு மாகாணம் முஸ்லிம்களுக்கு என்று என்கின்ற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது என்பது, இப்பொழுது நீங்கள் சொல்கின்ற இந்த இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் என்கின்ற அந்த பேச்சுவார்த்தையை தடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற விமர்சனம் வரலாம் அல்லவா, குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்திடம் இருந்து?
இப்படி பலர் நினைக்கிறார்கள், பெரும்பான்மை சமூகம் முஸ்லிம்களை பற்றி என்ன நினைக்கும் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களுடைய உரிமைகளை அடக்கி வாசிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, உண்மையிலேயே இது எந்த இனத்துக்கும் இடையூறான இடைஞ்சலான விடயம் அல்ல. ஏற்கனவே பல மாகாணங்கள் சிங்கள மக்களுக்கு இருக்கிறது என்றும் தமிழ் மக்களுக்கும் மாகாணங்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த முன்னர் முஸ்லிம் காங்கிரஸ் வைக்கப்பட்ட அதே கோரிக்கை இன்னும் உயிர் வாழ்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒழிய ஒரு காலம் வேறையும் இடையூறோ இடைஞ்சலோ செய்வதற்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை.
அதாவது இனப்பிரச்சனை தொடர்பான தீர்வு திட்டத்தில் ஒரு தரப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்கின்ற காலத்தில் கூட அவர்கள் சொல்வது வந்து வடக்கு கிழக்கு என்பது தமிழ் பேசும் மக்களுக்கான தாயகம் என்று, அதில் முஸ்லிம்களையும் தமிழர்களையும் உள்ளடக்கி இருப்பதாகத்தான் அவர்களுடைய வாதம் இருந்து வந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் முஸ்லிம்களுக்கு தனியான அலகல தனியான மாகாணம் என்பது எந்த அளவுக்கு உங்கள் இரண்டு சமூகங்களையும் ஒன்றாக ஒரே திசையில் பயணிக்க உதவும் என்று கருதுகிறீர்கள்?
நிச்சயமாக நாங்கள் தமிழர்களுடைய அரசியல் அபிலாசைகளை முஸ்லிம்கள் அங்கீகரிக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய அரசியல் அபிலாசைகளை தமிழர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் இதனை முன்வைத்தேன். மாத்திரமல்ல, அப்படித்தான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம். எங்களுடைய தலைவர் அசோகர்கள் சொன்னார்கள், வடகிழக்கு இணைப்பு என்பதை பிரச்சனை, அந்த இணைப்பில் எங்களுக்கு என்ன என்ற கேள்விதான் இருந்தது. அந்த என்ன என்ற கேள்விக்கான கோரிக்கை தான் முன்வைத்தது. அதனை நாங்கள் இடைநிலையில் கைவிடவில்லை, ஆனால் உரத்து பேசவில்லை. நான் சொல்கிறேன், எவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தேச்சியாக இந்த விஷயங்களை தமிழர்களுக்காக தங்களுடைய அரசியல் அபிலாசம் நிறைவேற்றுவதற்காக சொல்கிறதோ, அப்படி நாங்களும் அந்த கோரிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் இருக்கிறது. விசேடமாக என்று ஒரு புதிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த புதிய சூழ்நிலையில் முஸ்லீம்கள் விடுதலை அடைந்து விட்டார்கள் என்று அல்ல, முஸ்லீம்களுடைய சமூக விடுதலை சாத்தியமானது அல்லது அரசியல் அபிலாசை நிறைந்து விட்டது என்ற கருதுகோளை கிழக்கு மாகாணம் பிரிந்தது என்போல் நாங்கள் கொண்டிருக்கவில்லை.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தவிசாளர் பசீர் சேகுதாவுக்கு அளித்த சபையின் முழுமையான ஒலி வடிவத்தை நேயர்கள் பிபிசி தமிழ் இணையதளத்தில் கேட்கலாம். அடுத்து சர்வதேச குறிப்பொன்று. ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேபாள குழந்தையும் அவரது தாயாரும் இப்போதைக்கு சமூக தடுப்பில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் மருத்துவ மற்றும் சட்ட நடைமுறைகளுக்கு பின்னர் தஞ்ச கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற நவுரு முகாமுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அரசு இன்று உறுதியாக கூறிவிட்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நேபாள குழந்தையை பசிபிக் தீவான நவுருவில் உள்ள தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கான தடுப்பு முகாமுக்கு திருப்பி அனுப்புவோம் என்று ஆஸ்திரேலிய அரசு இப்பொழுது உறுதியாக கூறுகிறது. இப்பொழுது அந்த குழந்தை சமூக தடுப்பு ஒன்றில் இருக்கும்படியாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தற்காலிகமானதுதான் என்றும் பின்னர் அந்த குழந்தை நவுரு முகாமுக்கு அனுப்பப்படும் என்றும் ஆஸ்திரேலிய குடியரசு அமைச்சர் பீட்டர் டட்டன் கூறுகின்றார். முன்னர் தீக்காயங்களுக்காக அந்த ஒரு வயது குழந்தை சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையிலிருந்து அந்த குழந்தையை வெளியே அனுப்ப மாட்டோம் என்று மருத்துவர்கள் உறுதியாக கூறிவிட்டார்கள். ஆனால் ஆஷா எனும் அந்த குழந்தையையும் அவருடைய தாயாரையும் நவுருவில் உள்ள தடுப்பு முகாமுக்கு திருப்பி அனுப்பும் அரசாங்க தீர்மானம் குறித்து மருத்துவர்கள் மிகவும் அதிருப்தியில் இருக்கின்றார்கள். ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கமோ இதற்கெல்லாம் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. சமூக தடுப்பு முகாமுக்கு அந்த குழந்தையும் அவரது தாயாரும் அனுப்பப்பட்டாலும் கடுமையான கெடுபிடிகள் இருக்கவே செய்யும். இருந்தபொழுதிலும் முழுமையான மருத்துவ மற்றும் சட்ட சோதனைகள் முடிந்த பிறகு அந்த குழந்தையும் குடும்பமும் நவ்ருவுக்கு திருப்பி அனுப்பப்படும் என்று ஆஸ்திரேலிய குடியுறவு அமைச்சர் இன்று மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
சிவராமகிருஷ்ணன் அளித்த குறிப்பது நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேர்களே. விளையாட்டு அரங்கத்தில் இன்று முதலில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய தகவல். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எதிர்வரும் 24ஆம் தேதி வங்கதேசத்தில் ஆரம்பமாக உள்ளன. 1984 ஆரம்பிக்கப்பட்ட ஆசிய கோப்பை போட்டிகள் இதுவரை காலமும் 50 ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் போட்டிகளாகவே நடைபெற்று வந்த நிலையில் இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டிகளுக்கான பயிற்சி களமாகவே ஆசிய கோப்பை போட்டிகளை நடத்துவதற்கு ஆசிய கிரிக்கெட் சங்கம் முடிவெடுத்துள்ளது. ஆதலால் ஆசிய கோப்பை போட்டிகள் வழமை போல 50 ஓவர்கள் கொண்டதாக அமையாது எனவும் வரலாற்றில் முதல் முறையாக 20-20 போட்டிகளாகவே நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி ஆரம்பமாகி 11 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகள் நேரடியாகவே தகுதி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி சுற்றுக்கு ஏற்கனவே தெரிவாகியுள்ள 4 அணிகளுடன் இணைய உள்ள 5வது அணியை தேர்வு செய்யும் போட்டிகள் வங்கதேசத்தில் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆப்கானிஸ்தான், ஐக்கிய அரபு எமிரேட்டுகள், ஹாங்காங், ஓமான் ஆகிய அணிகள் விளையாடுகின்றன. கடந்த 19ஆம் தேதி ஆப்கானிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்டுகளுக்கு இடையே வங்கதேசத்தில் ஃபடுல்லாவில் நடைபெற்று முடிந்த போட்டிகளில் ஆப்கானை 16 ரன்களால் தோற்கடித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆட்டத்தை தமதாக்கிக் கொண்டது. அன்றைய தினம் ஹாங்காங்கை எதிர்த்தாடிய ஓமான் 5 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. ஐக்கிய அரபு எமிரேட்டுகளிடம் தோல்வியைக் கண்ட ஆப்கான் அணி ஹாங்காங்கை வெற்றி கொண்ட ஓமான் அணியை 20ஆம் தேதி 3 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது. மறுநாள் 21ஆம் தேதி ஹாங்காங்கை எதிர்கொண்ட ஐக்கிய அரபு எமிரேட் ஆட்டத்தை 6 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டது. இன்று ஆப்கானிஸ்தானை ஹாங்காங்கும் ஓமானை ஐக்கிய அரபு எமிரேட்டும் எதிர்கொள்கின்றன. ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிகள் மார்ச் 6ஆம் தேதி வங்கதேசத்தின் மெர்பூரில் நடைபெறவுள்ளன. இதுவரை நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டிகளில் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் தலா 5 தடவைகளும் பாகிஸ்தான் 2 தடவைகளும் ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தன. விளையாட்டு அரங்கில் அடுத்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளுக்கிடையே நியூசிலாந்து கிரைஸ்ட் சர்ச்சில் நடைபெற்று வந்த 2வது டெஸ்ட் போட்டிகளின் 3ஆம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது குறித்த தகவல்.
டெஸ்ட் போட்டிகளின் முதல் நாள் நியூசிலாந்து அணி முன்னிலை பெற்றிருந்தது. ஆனாலும் தொடர்ந்து வந்த 2 நாட்களும் ஆஸ்திரேலியா சிறப்பாக ஆடியது. முதல் இன்னிங்ஸில் மெக்காலம் மிகவும் சிறப்பாக ஆடி நியூசிலாந்து அணியை முன்னிலை பெறச் செய்தார். 54 பந்துகளில் 100 ரன்களுக்கு மேல் பெற்று உலக சாதனையை நிலைநாட்டியதோடு அவர் தான் எதிர்கொண்ட மொத்தமாக 79 பந்துகளுக்கு 145 ரன்களை குவித்திருந்தார். ஆஸ்திரேலிய அணி வீரர் பர்ன்ஸ் 170 ரன்களையும், ஸ்மித் 138 ரன்களையும், ஓகஸ் 60 ரன்களையும் பெற்றுக் கொடுத்தனர். ஆட்ட இறுதியில் 505 ஓட்டங்களை குவித்த ஆஸ்திரேலியா சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. தனது இறுதி சர்வதேச ஆட்டம் ஒன்றில் பங்கு பெறும் நியூசிலாந்தின் அணித்தலைவர் மெக்காலம் 25 ரன்களை மாத்திரம் பெற்றுக் கொண்ட நிலையில் ஆட்டமிழந்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புகளுடன் இருந்த நியூசிலாந்து அணி ரசிகர் மத்தியில் இது பெரும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் நாளை நடைபெறும்.
விளையாட்டு அரங்கில் அடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணியின் உலக கோப்பைக்காக பிராவோவிற்கு பதிலாக ஜான்சன் சார்ல்ஸ் விளையாடுவார் என வெளியாகியுள்ள அறிவிப்பு பற்றிய தகவல். மேற்கிந்திய தீவுகள் அணியில் உலக கோப்பைக்காக துடுப்பாட்ட வீரர் பிராவோ விளையாடுவார் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தான் அந்த தொடரில் விளையாடப் போவதில்லை என ஏற்கனவே தெரிவித்த பிராவோ அந்த தொடரில் இருந்து விலகும் முடிவையும் மேற்கொண்டிருந்தார். அவரது முடிவிற்கான காரணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், டெஸ்ட் போட்டிகளில் தான் அதிகம் கவனம் செலுத்த தீர்மானித்துள்ளமையே இதற்கு காரணம் எனவும், T20 போட்டிகள் தனக்கு சாதகமானதாக அமையாது என்றும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு பதிலாக ஜான்சன் சார்ல்ஸ் T20 உலகக்கோப்பை அணியில் விளையாடுவார் என உத்தியோக ரீதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
விளையாட்டரங்கம் கட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், கூகுள் பிளஸ் மற்றும் ட்விட்டர் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம். வணக்கம் நேர்களே.